السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. صدق الله مولانا العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்றைய நாளும் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து சில வசனங்களை படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இல்மை தேடுவது வணக்கங்களில் தலைமையானது. ஒரு ஆலிமிடம் கேட்கப்பட்டது, உங்களுடைய கடைசி நேரம் நெருங்கிவிட்டது என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நீங்கள் எந்த அமல் செய்வீங்க என்று கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், மவுத் நெருங்கி விட்டது என்ற செய்தி எனக்கு உறுதியாக தெரிந்துவிட்டால் அஹ்ருஜ் அத்லுபுல் இல்ம், இல்மை தேடி புறப்படுவேன் என்று சொன்னார். நான் இல்மை தேடி புறப்படுவேன், ஏனென்றால் மவுத்துடைய நேரம் நெருங்குகிறது என்றால் மிக சிறந்த ஒரு அமலோடு நான் மவுத்தாகணும் என்கிறது என் விருப்பம். எனக்கு தெரிய மிக சிறந்த ஒரு அமல் அறிவை படிக்கிறதுக்காக போறது, அறிவை படிக்கிறதுக்காக பயணம் செய்யறது, அல்லது அறிவை படிக்கிற இடங்களுக்காக பிரயாணம் செய்து போவது. எந்த கடைசி நேரம் நெருங்குது என்று செய்து எனக்கு தெரிஞ்சால் நான் இல்மை தேடி புறப்படுவேன் என்பதாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய ரஹ்மத்தும் சக்கீனத்தும் இறங்கக்கூடிய இந்த சபையில இன்றைய நாள் அல்லாஹுடைய உதவியின் பொருட்டு சூரத்துல் ஹுஜுராத் என்று சொல்லக்கூடிய 49வது சூரா, சூராவுடைய சூராக்களுடைய தர்தீப்ல 49வது சூரா சூரத்துல் ஹுஜுராத் என்ற சூராவை பற்றிய சில விளக்கங்களை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஹுஜுராத், அல்லாஹு தஆலா இந்த சூராவை மதீனாவில் இறக்கி வைத்திருக்கிறான். எங்களுக்கு தெரியும், பல வகுப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கும், குர்ஆன் மக்காவில் இறக்கப்பட்டது சில சூராக்கள் இருக்குது, மதீனாவில் இறக்கப்பட்ட சில சூராக்கள் இருக்குது. மக்காவில் இறக்கப்பட்ட சூராக்கள் எல்லாம் பெரும்பாலும் அகீதாவை பத்தி பேசக்கூடிய சூராக்களாகத்தான் இருக்கும். மக்களுடைய ஈமான் பலஹீனமாக இருந்தது, இஸ்லாத்துக்கு வந்தவங்க சொற்பமாக இருந்தாங்க, ஷிருக்கோட குஃப்ரோட பாவங்களோட வாழ்ந்த மக்கள். அந்த மக்களுக்கு மக்காவில் இறங்கின சூராக்கள் எதை பெரட்டி பார்த்தீங்கன்னாலும் அங்க சட்டத்திட்டங்கள் ஒன்றையும் அல்லாஹு தஆலா சொல்ல மாட்டார். தொழுங்க, நோம்பு புடிங்க, ஜகாத் கொடுங்க, இந்த எந்த ஒரு சட்டத்திட்டமும் அந்த சூராக்கள்ல இருக்காது. அந்த சூராக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா யா யுஹன்னாஸ், மனிதர்களே என்றுதான் ஆரம்பிக்கும் அந்த சூரா பெரும்பாலும். அல்லது அந்த சூராவுல பெரும்பாலும் அல்லாஹு தஆலா ஒருவன், அல்லாஹ்வை வணங்குங்க, நீங்க சூரியனை பார்க்கலையா, நீங்க சந்திரனை பார்க்கலையா, வானத்தை பார்க்கலையா, எல்லாமே அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொல்லி படைச்சவன் ஒருவன் என்கிறத தெளிவுபடுத்தி வந்திருக்கக்கூடிய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் தான் இறுதி நபி, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறத நிரூபிச்சு நீங்க மௌத்துக்கு பின்னால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த மூன்று விஷயங்களையும் உறுதியாக சொல்லக்கூடிய சூறாக்களாகத்தான் பெரும்பாலும் மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்கள் இந்த மூன்று விஷயங்களையும் கருப்பொருளாக கொண்டுதான் பேசும். மதீனாவுடைய சூறாக்கள் எடுத்துக்கொண்டால், மதீனாவில் இறக்கப்பட்ட ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூறாக்கள் எல்லாம் பெரும்பாலும் சட்டத்திட்டங்களை பேசக்கூடிய சூறாக்களாகத்தான் இருக்கும். உங்களோட அகலாக்குகள், பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், உங்களுக்கு மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், நீங்க அமல் இபாதத்துகள், தொழுகை, ஜகாத், ஹஜ், ஏனைய ஜிஹாத், உங்களுடைய நாட்டுடைய நிலவரங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களோட சமூக தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், இதுகளை பேசக்கூடிய சூறாக்களாகத்தான் இருக்கும் இந்த சூரா சூரத்துல் ஹுஜுராத். இது மதீனா சூரா, மதீனாவில் இறக்கப்பட்ட ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அருளப்பட்ட சூரா. இது வித்தியாசமான ஒரு சூறாவா, அதாவது இந்த சூரா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மிக அழகாக சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் சமூகத்தில் வாழுகின்ற போது எந்த ஒழுக்கங்களை, எந்த ஒழுக்க விழுமியங்களை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும் என்கிறதை பத்தி மிக அழகாக தெளிவாக சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கிறது. ஆகவே இந்த சூறாவில் சுருக்கமாக நாங்கள் சொல்ல போனால் மிக அழகாக ஒழுக்கங்களை பத்தி பேசுது இந்த சூறா. குர்ஆனுடைய சூரா தர்தீப்ல 49வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரா, இதுல அல்லாஹு தஆலா 18 வசனங்களை இறக்கி வச்சிருக்கிறார். மொத்தம் 18 ஆயத்துகள் வசனங்கள் இந்த சூராவில் இருக்கிறது. இந்த சூராவுக்கு சூரத்துல் ஹுஜராத் என்று ஏன் பெயர் சொல்லப்பட்டிருக்குது? சூரத்துல் ஹுஜராத் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த சூராவுல 4வது ஆயத்துகள்ல 4வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா ஹுஜராத் என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். நபியே, உங்களுடைய அதாவது அறைகளுக்கு பின்னால் இருந்து உங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடக்கூடியவர்கள் அவர்கள் அதிகமானவர்களுக்கு அதிகமானவர்கள் நன்றாக சிந்திக்க மாட்டார்கள், உண்மையானதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்கிற வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த சூராவுல அல்லாஹு தஆலா ஹுஜராத் என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். ஹுஜராத் என்றால் அறைகள், ரூம்ஸ், எங்களோட ரூம் அறைகள், வீட்டுடைய அறைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் தன்னோட வாழ்ந்த 9 மனைவிமார்களுக்கும் மஸ்ஜிது நபவிய சூழ உள்ள பகுதியை அறைகளாக ஆக்கி கொடுத்திருந்தார்கள். மஸ்ஜிது நபவிய சூழ இருந்த 9 அறைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 9 மனைவிமார்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது நபி அவர்களுடைய வீடு. ஆனால் வீடு என்றாலே அது ஒரு அறை, ஒரு ரூமாகத்தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சின்ன அமைப்புல உள்ள ஒரு வீடு. இப்பயும் மஸ்ஜிது நபவியில ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு அப்படியே அடைக்கப்பட்டிருக்குது. பார்க்கலாம், சின்ன ஒரு பகுதி. 9 மனைவிமார்களுடைய வீடுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியோடைய ஒட்டின மாதிரி அமைத்திருந்தார்கள். அரபியர்கள் அல்லது கிராமப்புறவாசிகள் அல்லது தூதுக்குழுக்கள் யாராவது வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கதவை திறந்தாங்கன்னா பள்ளி வாசல் கதவை திறந்து பள்ளிக்குள்ள வந்திருக்கக்கூடியவங்களோட பேசுவாங்க. அதாவது கிராமப்புற வாசிகள்ல சில அரபிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி வாசல்ல இருந்து நபி அவர்களை சத்தமாக, யா முஹம்மத் உஹ்ருஜ் இலைய, முஹம்மதே வெளியில வாங்க என்பதாக முஹம்மத் என்ற பெயரை சொல்லி சத்தமாக அழைத்தார். அல்லாஹு தஆலா இதை கண்டித்து தான் இந்த சூராவில இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் இறக்கி வைத்தான். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், உங்களுடைய வீட்டுக்கு பின்னால் இருந்து உங்களை சத்தமாக அழைக்கிறார்களே அத்தகையவர்கள், அக்சரஹும் லா யஅகிலூன், அவர்கள் அதிகமானவர்கள் சரியானதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், அறிவை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சூராவுக்கு சூரத்துல் ஃபஜராத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னும் பெயர் இருக்கிறது, சூரத்துல் அஹ்லாகி வல் ஆதாப் என்றும் இந்த சூராவுக்கு சொல்லப்படும். ஏனென்றால் இந்த சூராவுல சொல்லப்படக்கூடியது பெரும்பான்மையானது அஹ்லாக், ஆதாப், ஒழுக்க விழுமியங்கள். எப்படி ஒரு சமூகத்துல வாழக்கூடியவருக்கு ஒழுக்கம் தேவை என்கிறத இந்த சூரா அழகாக சொல்லி தந்திருக்கிறது. அதுக்கு அப்படியும் ஒரு பெயர் இருக்கிறது. இந்த சூரா என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்று சுருக்கமாக பார்க்கலாம். ஏனென்றால் இன்றைய பாடத்துல முழுக்க இந்த சூராவை பார்த்து முடிக்க முடியாது. இன்றைய பாடத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவுல 5 வசனங்களை நாங்க பார்ப்போம். சுருக்கமாக நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். 5 வசனங்கள், மொத்தமாக 18 வசனங்கள் இருக்குது. இந்த சூராவுல அல்லாஹு தஆலா சுருக்கமாக என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறான் என்றால், முதலாவது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள தொடர்பும் அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள ஒழுக்க விழுமியங்கள் எப்படி இருக்கணும் என்கிறத அல்லாஹு தஆலா முதல் 4 வசனங்கள்ல சொல்லி இருக்கிறார். அதுல அல்லாஹு தஆலா முதலாவதாக நீங்க அல்லாவுக்கு வழிபட வேண்டும் என்கிற விஷயத்த சொல்லி இருக்கிறார். நாங்க இந்த ஆயத்துகளுடைய தர்ஜமாவை வாசிச்சு ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்ல போக்குள்ள அந்த விஷயங்கள் தெளிவாக விளங்கும். அல்லாவுக்கு வழிபடுங்க, இரண்டாவது அல்லாவுடைய ரசூலுக்கு வழிபடுங்க, மூன்றாவது அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான் உங்களோட வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் தக்குவாவை கடைபிடிங்க. இதே வசனங்கள்ல இரண்டாவது சப்ஜெக்டாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான், நபி அவர்களுக்கு முன்னால உங்களோட சத்தத்தை உயர்த்தாதீர்கள். இது இரண்டாவது ஆர்டர். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் அடியானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி பேசக்கூடிய 4 வசனங்கள்ல இரண்டாவது விஷயம் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான், உங்களோட சத்தத்தை நபி அவர்களுடைய சத்தத்துக்கு மேலால உயர்த்தாதீங்க. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்ற போது அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்காதீர்கள், அவருடைய பெயரையோ புனை பெயரையோ சொல்லி அழைக்காதீங்க, அது ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. நீங்க அழைக்கின்ற போது யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், இப்படி கண்ணியமான வார்த்தைகளை சொல்லி அழைங்க, யா முஹம்மத், யா அபுல் காசிம் என்று அவர்களுடைய பெயரையோ புனை பெயரையோ சொல்லி அழைப்பது ஒழுக்கத்துக்கு மாற்றமானது, அது பண்பல்ல என்பதாக இந்த சூராவுடைய 4 முன்னால உள்ள வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். இரண்டாவது இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் இந்த நான்கு வசனங்களுக்கு பின்னால் வரக்கூடிய வசனங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா ஒரு சமூக வாழ்க்கையில நீங்க வாழுவதாக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன பண்பு மிக அவசியம், இந்த பண்பு உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்க சமூகத்துல சேர்ந்து மனிதர் கூட வாழ முடியாது. அதே உங்களோட மனைவியோட சேர்ந்து வாழ்வதாக இருந்தாலும் சரி, நீங்களும் மனைவியின்னா வாழ்றீங்க, இன்னொரு மனிதனோட நீங்க சேர்ந்து வாழ போறீங்க. ஆகவே உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான அவசியமான சில பண்புகள் இது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து வரக்கூடிய ஆறாவது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லி இருக்கிறார். அதுல சுருக்கமாக முதலாவது விஷயம் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார், யாராவது ஒரு செய்தியை உங்களிடத்துல கொண்டு வந்தால் அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு செய்தி உங்களோட காதுக்கு வருது, ஏதாவது ஒரு மெசேஜ் கேள்விப்படுறீங்க, அது உங்களோட காதுக்கு வந்து சேரலாம் அல்லது உங்களோட போனுக்கு வந்து சேரலாம். எப்படியோ நீங்க கேள்விப்படுறீங்க, ஒரு செய்தி சின்னதாக இருக்கலாம் பெரிதாக இருக்கலாம், நீங்க முதலாவது அந்த செய்தி உறுதியானதாங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. அதை நீங்க செய்யாட்டி மிகப்பெரிய ஒரு பித்னா வந்து சேரும். அந்த பித்னா ஊருக்குள்ள பித்னாவாகும் அல்லது நாட்டுக்கு நாடு பித்னாவாக கூடிய செய்தியும் வந்து சேரும். யுத்தங்களுக்கும் அது காரணமாக அமையும் அல்லது குடும்பங்கள் பிரிதத்துக்கு காரணமாக அமையும். வார செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இரண்டாவது விஷயம் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனைகள், ரெண்டு கூட்டங்களுக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனைகள் கருத்து மோதல்கள் வந்தால் அவர்களை சமாதானம் சமரசம் செய்து வைங்க. இது இரண்டாவது ஆர்டர் அல்லாஹு தஆலா இந்த சூராவில் சொல்லக்கூடியது. சமூக தொடர்புகள் சம்பந்தப்பட்ட பண்பாடல்கள்ல ரெண்டு கூட்டம் அடிச்சு கொள்றாங்களா, அவங்களை நீங்க அணுகி அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் செய்து வைங்க. யாராவது ஒரு கூட்டம் உங்களோட சமாதானத்தையும் மீறி யுத்தத்துக்கு போறாங்கன்னு இருந்தால் அவங்க முஃமின் முஸ்லீமாக இருந்தாலும் நீங்க அவங்களோட யுத்தம் செஞ்சு அவங்களுடைய அந்த பலத்தை ஒடுக்குங்க. ஹக்கின் பக்கம் அவர்கள் வரும் வரைக்கும் நீங்க அவங்களோட யுத்தம் செய்யுங்க. அவங்க முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி முஃமின்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஹக்குக்கு புறம்பாக அநியாயமாக அடர்ந்தேறக்கூடியவர்களுக்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். சிஃபின் யுத்தம் ஜமல் யுத்தம் நடந்தது இந்த அடிப்படையில தான். சஹாபாக்கள் ஒரு கூட்டம், ஏதோ அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு முன்பின்னால சஹாபாக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய யுத்தம் நடந்தது, சிஃபின் ஜமல் என்று சொல்லக்கூடிய யுத்தங்கள். அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்துல அதை பத்தி சில விஷயங்களை பார்ப்போம். மூன்றாவது விஷயம் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார், உங்கள ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில ஏதாவது மனக்கசப்பு அல்லது கருத்து முரண்பாடு அல்லது பிளவு பிரிவு ஏற்பட்டால் அவங்களுக்கு மத்தியில நீங்க சமாதானம் செய்து வைங்க. என்பவர்கள் உடன் பிறந்த சகோதரர்களை போன்றவர்கள், எனவே அவர்களுக்கு மத்தியில நீங்க சரிசெய். முன்னால சொல்லப்பட்டது ரெண்டு கூட்டங்களுக்கு மத்தியில சமரசம் செய்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ரெண்டு சகோதரர்கள், கணவன் மனைவியோ அல்லது ஏனைய சகோதர சகோதரிகளோ அல்லது ரெண்டு அந்நிய ஆண்கள் வேற ஊரை சேர்ந்தவங்க பிரச்சனைப்படுறாங்க, சரி செய்து வைங்க. நான்காவது விஷயமாக அல்லாஹு தஆலா இதே ஆதாபுகள்ல உங்களுக்கு மத்தியில சமூகத்துல பிளவை உண்டுபடுத்தக்கூடிய காரணிகள் என்ன, அதை அழகாக அல்லாஹு தஆலா ஓர்டராக அதை லிஸ்ட் அவுட் பண்ணி இருக்கிறார், அதை பட்டியல் படுத்தி இருக்கிறார். முதலாவதாக நீங்க ஒருவரை பார்த்து ஒருவர் கேலி செய்யாதீங்க. ஒரு கூட்டம்னு ஒரு கூட்டத்தார கேலி செய்யாதீங்க. ஆண்களை பார்த்து தனியாகவும் பெண்களை பார்த்து தனியாகவும் அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை சொல்லி இருக்கிறார். எந்த ஒரு ஆண்களுடைய கூட்டமும் எந்த ஒரு ஆண்களுடைய கூட்டத்தையும் கேலி செய்யக்கூடாது, எந்த ஒரு பெண்ணுடைய கூட்டமும் எந்த ஒரு பெண்ணுடைய கூட்டத்தையும் கேலி செய்யக்கூடாது. ஏன் கேலி செய்யறது? அவங்களை இழிவாக கருதுறது, என்னை விட அவர் தாழ்ந்தவர் என்று நினைக்கிறது பிரச்சனைக்குரிய முதலாவது காரணம். நான் சரி அவர் தவறில் இருக்கிறார், அவரை தரம் குறைச்சி பார்க்கிறது, சுஹரியா என்கிறது இதுதான். என்ன விட அவர் தரத்துல குறைஞ்சவர் எந்த செய்தி வந்துட்டால் பிரச்சனை வந்துடும். அல்லாஹு தஆலா அதை தடுத்திருக்கிறார். அடுத்ததாக பிறருடைய குறைகளை நீங்க தேடாதீங்க. அதாவது இரண்டாவது வந்து அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான், அத்தலம்முஸ் வத்தனாபுஸ், அதாவது பிறரை பட்டப்பெயர் சொல்லி அல்லது அவருக்கு பிடிக்காத வார்த்தைகளால் அவரை கூப்பிடாதீங்க. சுருக்கம் இன்னொரு மொழியில் அதை சொல்ல போனா பிறருக்கு ஏசாதீங்க, அவரை பார்த்து ஃபாசிக் கெட்டவன் அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கட்டையானவன் உயர்ந்தவன் நெட்டையானவன் வெளிஞ்சவன் அல்லது இந்த ஊரை சேர்ந்தவன் அல்லது இந்த குணமுடையவன் கள்ளன் திருடன் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தைகளை சொல்லி அழைக்காதீங்க. இதையும் தடுத்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு முக்மீனை பத்தி கெட்டெண்ணம் வைக்காதீங்க. இதுக்கு தனி ஒரு வசனம், எண்ணத்தில் அதிகமானதை நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க. அடுத்ததாக அல்லாஹு தஆலா கைபத் பேசாதீங்க. இந்த அடிப்படைகளை சொல்லிட்டு மூன்றாவது இந்த சூரத்துடைய 17வது வசனத்திலிருந்து சூரத்துடைய கடைசி அந்த 2-3 வசனங்களும் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாம் என்கிறது வேற, ஈமான் என்கிறது வேற. சிலர் சொல்றாங்க நாங்க முஸ்லீம்கள் முஃமீன்கள் என்று சொல்கிறார்கள், அவர்கள் முஃமீன்கள் அல்ல, அவர்கள் முஸ்லீம்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, முஃமீனுடைய பண்பு இன்னமும் அவர்களுக்கு வரல. முஃமீன் என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களை பற்றிய சில முக்கியமான தன்மைகளை சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த சூராவை முடிச்சிருக்கிறார். சுருக்கமாக இந்த சூராவுடைய விஷயங்கள் இதுதான். இதுல இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது முதலாவது சப்ஜெக்ட், அதாவது அல்லாஹ்வுடனும் அவருடைய தூதருடனும் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், உங்களோட பண்புகள் எப்படி இருக்கணும். இந்த வசனங்களை பாருங்க, அல்லாஹு தஆலா எப்படி எங்களோட பேசி இருக்கிறார். முதலாவதாக அல்லாஹு தஆலா எங்களை அழகாக விழிச்சிருக்கிறார். அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய சூராக்கள் எப்பயுமே யா ஐயுஹல்லதீன ஆமனு, பெரும்பாலும் ஈமான் கொண்டவர்களே, என்ன நம்பியவர்களே என்றுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை ஆரம்பிப்பான். அதே மாதிரி இந்த சூராவையும் அல்லாஹு தஆலா ஆரம்பிச்சிருக்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துக்கத்திமு பைன யதயில்லாஹி வரசூலி, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதுவருக்கும் தூதுவரையும் தாண்டி செல்லாதீர்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதுவருக்கும் முன்னால் செல்லாதீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியவனா, மிக கேட்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் மிக அறிந்தவனாகவும் இருக்கிறான். முதலாவது வசனம். இரண்டாவது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதி நபி, இரண்டாவது தரமும் விழிச்சு பேசுகிறான். ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதி நபி, நபியுடைய வார்த்தையை விட உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள், நபி அவர்களுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின், உங்களில் ஒருவர் ஒருவரை பார்த்து சப்தமாக பேசுவதை போன்று நபி அவர்களுடன் சப்தமாக பேசாதீர்கள். அன் தஹபத அஅமாலுகும் வ அன்தும் லா தஷ்ஊரூன், ஏன் இப்படி தடுக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் அறியாமலே உங்களுடைய அமல்கள் அழிந்து விடாமல் இருப்பதற்காக உங்களுடைய வார்த்தைகளை உயர்த்தி பேசாதீர்கள். உயர்த்தி பேசி நம்முடைய அமல்கள் அழிந்து போய்விடும், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். மூன்றாவது வசனம், இன்னல்லதீன யகுப்பூன அஸ்வாதஹும் இந்த ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதுவரிடத்திலே தங்களுடைய வார்த்தைகளை தாழ்த்தி பேசக்கூடியவர்கள், அவர்கள்தான் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை தக்வாவுக்கு என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவர்களுடைய உள்ளம் தங்களுடைய வார்த்தைகளை நபி அவர்களுக்கு முன்னால் பணித்து பேசக்கூடியவர்கள், தாழ்த்தி பேசக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தாழ்ந்த குரலை உடையவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது. நான்காவது வசனம், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யஅகிலூன், நிச்சயமாக அறைகளுக்கு பின்னால் இருந்து உங்களை கூவி அழைக்க கூடியவர்கள் அவர்களில் அதிகமானவர்கள் சரியானதை சரியாக விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், அறிவிலே குறைந்தவர்கள். ولو انهم صبروا حتى تخرج اليهم لكان خيرا لهم, அவர்கள் நீங்கள் அவர்கள் பக்கம் வெளியாகி வரும் வரை பொறுமையாக காத்திருந்தால் அது அவர்களுக்கு மிக சிறந்ததாக இருந்திருக்கும். அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையாக அவர்கள் இருந்து நீங்க வரும் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு மிக சிறந்ததாக இருந்திருக்கும். அல்லாஹு கஃபூரர் ரஹீம், அல்லாஹு தஆலா மிக மன்னிப்பவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறார். முதல் உள்ள 4 வசனங்கள் எல்லாம் 5 வசனங்கள். இதுல முதலாவது வசனத்துல நாங்க படிக்கக்கூடிய பாடம் என்ன, அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால் முந்தி அடித்து செல்லாதீர்கள். லா துக்கத்திமு என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார். கத்தம யுக்கத்திமு லா தக்கத்தமு என்றும் போதப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் லா துக்கத்திமு என்றும் ஓதி இருக்கிறாங்க, லா தக்கத்தமு என்றும் ஓதி இருக்கிறாங்க. லா துக்கத்தம் லா தக்கத்தமு என்றால் நீங்க முந்தி செல்லாதீங்க என்ற அர்த்தம். என்ன அர்த்தம் என்றால், ஒரு படை தளபதி முன்னால போகின்ற போது அவரை தாண்டி செல்வது உங்களுக்கு பொருத்தமானதல்ல, அதே போல அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால நீங்க செல்லாதீங்க, அது எல்லா விஷயத்திலையும் தான். லாத்து கத்திமு என்ற வார்த்தையால மிச்சம் தெளிவாக சொல்லுது. லாத்து கத்திமு என்றால் லாத்து கத்திமு கௌலன் வலா ஃபியலன், நீங்க உங்களோட வார்த்தைகளையும் அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால முற்படுத்தாதீங்க, உங்களுடைய செயற்பாடுகளையும் அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால முற்படுத்தாதீங்க. உலமாக்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் ஏதாவது ஒரு சட்ட திட்டத்தை உங்களுக்கு சொன்னா நீங்க அதுக்கு முன்னால முந்தி அடிச்சு செல்லாதீங்க. அல்லாஹ் ரசூல் ஏதாவது ஒரு வரம்ப உங்களுக்கு போட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதை நீங்க தாண்டி செல்லாதீங்க. அல்லாஹ் ரசூல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறார்கள் என்றால், ஓதப்படக்கூடிய குர்ஆனாக இருக்கலாம், அது இந்த காலத்தில் ஓத குர்ஆனாக இருக்கலாம், அல்லது வாசிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கலாம், வாசிக்கப்படுகிறதுன்னு சொன்னா நீங்க அதுக்கு முன்னால உங்களுடைய எந்த கர்மத்தையும் முற்படுத்தாதீங்க. அல்லாஹ் ரசூலுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து அவர்களை நீங்க முற்படுத்துங்க என்கிறது இந்த வசனத்துடைய விஷயம். அல்லாஹ் ரசூலை முற்படுத்துங்க, ஒத்தக்குள்ளா எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொன்னா அதுக்குரிய காரணத்தையும் சொல்லுவான். நீங்க முற்படுத்தாதீங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க. ஏனென்றால் இன்னல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹு தஆலா மிக கேட்பவனாக மிக அறிந்தவனாக இருக்கிறார். கேட்பவனாக என்றால் நீங்க பேசக்கூடிய வார்த்தைய துல்லியமாக செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அலீம் என்றால் நீங்க பேசாம வாய மூடினாலும் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை துல்லியமாக அறியக்கூடியவனாக இருக்கிறார். இது முதலாவது வசனம். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுடைய வார்த்தைகளை நபி அவர்களுடைய வார்த்தைக்கு மேலால் உயர்த்தாதீர்கள். இதற்கு இந்த ஆயத்துகள் அல்லாஹு தஆலா என்ன காரணத்தால் இறக்கினார், இதனுடைய சபபு நுசூல் என்ன? பிரமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, முதலாவது விஷயம் அதாவது புகாரி ஷரீஃப் வரக்கூடிய ரிவாயத், ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பயணக்குழு ஒன்று வந்திருந்தாங்க. அந்த பயணக்குழுவுல அவர்களுக்கு யார் அமீராக ஆக்குவது என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் சின்னொரு கருத்து முரண்பாடு வந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தாக்கு, இந்த அதாவது இந்த வந்திருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு நீங்க அல் கஅ இப்னு மஅபத் என்று சொல்லக்கூடிய மனிதரை அமீராக ஆக்குங்க என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, இல்ல யார் ரசூலல்லாஹ், நீங்க அக்ரா இப்னு ஹாபிஸ இவங்களுக்கு அமீராக மாற்றுங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்ததாக சொன்னாங்க, உமரே, நான் சொன்னதுக்கு நீங்க மாற்றமா சொல்லணும்ங்கிறதுக்காகத்தான் நீங்க அடுத்த மனிதரை சொல்றீங்க என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுல கொஞ்சம் தாக்கி பேசினாங்க. பேசுறதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அவங்களுக்கு ஏதோ பதில் சொன்னாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில வாய் தருக்கம் வந்தது, கொஞ்சம் சத்தம் உயர்ந்தது. அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கினான், அல்லாஹ்வும் ரசூலும் முதலாவது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துக்கத்திமு என்று சொல்லக்கூடிய வசனம். அல்லாஹ்வும் ரசூலும் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால உங்களோட அபிப்பிராயத்தை முன்னால போடாதீங்க. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லுகிறாங்க எங்கிறத நீங்க பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க என்கிற அர்த்தத்தில் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வச்சார். இது அந்த காலம் குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம், நபி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் மட்டுமல்ல, இந்த காலத்திலேயும் தான் ஏதாவது ஒரு மசாலா வருகிறது என்றால் உலமாக்கள் இந்த ஆயத்தை வச்சு மிக முக்கியமான சில சட்டத்திட்டங்களையும் எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நீங்க யோசிங்க, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன பதில் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க, குர்ஆன் இந்த பிரச்சனைக்கு அல்லது இந்த எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு குர்ஆன் என்ன பதில் சொல்லுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லி இருக்கிறாங்க. இது ரெண்டையும் பார்த்ததுக்கு பின்னாலதான் நீங்க மற்ற விஷயங்களை யோசிக்கணும். அந்த காலத்திலையும் தான், இந்த காலத்திலையும் தான் இந்த வசனம் எங்களுக்கு இதை படிச்சு தந்திருக்கிறது. இது இல்லாம இன்னும் சில சம்பவங்களும் சொல்லப்பட்டு இருக்குது. இதுதான் ஏற்புடைய சமூக நூசூலாக இருக்குது. இரண்டாவது ஆயத் நாங்க இப்போதின இரண்டாவது வசனம், உங்களோட வார்த்தைகளை நபி அவர்களுடைய வார்த்தையை விட உயர்த்தி பேசாதீங்க. இதற்கும் ஒரு காரணம் இருக்குது, ஏன் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவருடைய காது கொஞ்சம் கேட்கறது குறவு, காது கேட்கறதுல கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது இவருக்கு. இதனால இவர் பேசக்கூட எப்பயுமே சத்தமாகத்தான் பேசுவார். காது கேட்கறது குறவானவங்க எப்பயுமே கொஞ்சம் சத்தமாகத்தான் பேசுவாங்க. ஆகவே இந்த சஹாபி எப்பயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் சத்தமாகத்தான் பேசக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார். அவருடைய விஷயத்துல இந்த ஆயத் இறங்கியது என்பதாக சில சபபு நுசூல்கள் வந்திருக்கிறது. அதாவது இவரா இந்த இவருடைய விஷயத்துலதான் இந்த ஆயத் இறங்கியது. இந்த ஆயத்து இறங்கினத்தை கேட்ட இந்த சஹாபி பாதையில இந்த ஆயத்தை கேட்ட உடனேயே பாதையிலிருந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு ரிவாயத்துல வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய கையை கட்டி போட்டு தன்னுடைய மனைவிட்ட சொன்னாரு, நபியவங்க மன்னிக்கும் வரையில நான் என்னுடைய கையை அவிழ்க்க மாட்டேன், நான் இப்படி கட்டப்பட்டே இருப்பேன். ஏன், நான் இவ்வளவு நாளும் சத்தத்தை உயர்த்தி பேசிட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல என்பதாக சொன்னார்கள். உடனேயே அல்லாஹு தஆலா இதற்கு அடுத்த வசனத்தையும் இறக்கி வைக்கிறார். அதாவது இவர் பாவையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறார். ஆசிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய சஹாபி நடந்து போகக்குள்ள கேட்கிறான், என்ன விஷயம் தாபித்தை என்ன செய்தி சொல்லார். இல்ல அல்லாஹு தஆலா என்னுடைய விஷயத்துல வசனத்தை இறக்கிட்டான், பயமாக இருக்குது எனக்கு. அவங்க உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு செய்தி எத்தி வச்சாங்க. அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தை இறக்கி வைக்கிறான், நபியே தங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு முன்னால பணித்து பேசக்கூடியவங்க அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தை தக்குவாவுக்கு என்று தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தேவைக்காக வேண்டி சத்தமாக பேசுகிறார்கள், அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்ட ஒரு செய்தி. மாறாக தன்னுடைய சத்தத்தை குறைத்து பேசக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கிற வசனத்தை இறக்கி வைத்தாங்க. அல்லாஹு தஆலா இறக்கி வச்சான். இது இந்த சஹாபிக்கும் ஒரு ஆறுதலாக இருந்தது. பின்னால் வரக்கூடிய வசனங்கள்ல நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக மகா கிருபை உள்ளவனாக இருக்கிறா என்ன வசனங்களும் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு ஆறுதல கொடுக்கக்கூடிய வசனமாக இருந்திருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வசனத்தை கேட்ட உடனேயே சொன்னாங்க, இதுக்கு பின்னால நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசுவதாக இருந்தால் ரகசியம் பேசுவது மாதிரி தான் பேசுவேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவர்களையும் போற்றி அதுக்கு அடுத்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று உலமாக்கள் சொல்லி இருக்கிறார். இந்த அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தினுடைய செய்தியை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். சில அரபிகள் வந்து நபி அவங்களுடைய அறைக்கு பின்னால் இருந்து கூப்பிட்ட விஷயத்துலதான் அல்லாஹு தஆலா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நான்காவது வசனத்தை இறக்கி வைத்தான். இந்த இரண்டாவது வசனம் சொல்லுதே, உங்களோட வார்த்தைகளை நபி அவர்களுடைய வார்த்தைக்கு முன்னால சத்தத்தை குறைச்சி பேசுங்க என்பதாக. அதாவது நபி அவர்கள் எங்களுக்கு முன்னால இருந்தாலும் நாங்க சத்தத்தை எப்படி குறைச்சி பேச வேண்டுமோ அதே போலதான் நபி அவர்களுடைய மௌத்துக்கு பின்னாலையும் நாங்க எங்களுடைய சத்தங்களை நபி அவர்களுக்கு முன்னால குறைச்சி பேச வேண்டும். காதி அபூபக்கர் இப்னுல் அரபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஹுர்மத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மய்யிதன் கஹுர்மத்திஹி ஹய்யன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்குள்ள எப்படி அவர்களுக்கு நாங்க மரியாதை செய்ய வேண்டுமோ அதே போலதான் அவங்க மௌத்தானதுக்கு பின்னாலையும் நாங்க அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக அவங்க சொல்லி இருக்கிறாங்க, وكلامه المأثور بعد موته في الرفعة مثل كلامه المسموع من لفظه. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தானதுக்கு பின்னால அவர்களுடைய வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ, அதாவது நபி அவங்க உயிரோடு இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்குதோ அதே மதிப்பு தான் அவங்க மௌத்தானத்துக்கு பின்னாலே அவங்களுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு திரைக்கு பின்னால இருந்து எங்களோட பேசினா எவ்வளவு கண்ணியமும் மரியாதையும் எங்களுக்கு வரும். நாங்க உட்கார்றதிலிருந்து நாங்க அமைதியாக கேட்கறதிலிருந்து எந்த கண்ணியத்தை கொடுப்போமோ அதே கண்ணியம் தான் மௌத்துக்கு பின்னாலையும் கொடுக்கப்பட வேண்டும். ஹதீஸ கேட்கின்ற போதும் நாங்க அதே கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லிட்டு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய ஹதீஸ் இதா குரிஆ கலாமுஹு அலா குல்லி ஹாதிர் ஹாதிர், அதாவது வந்திருக்கக்கூடியவங்களுக்கு முன்னால் நபி அவங்களுடைய ஹதீஸ் வாசிக்கப்பட்டால் நிச்சயமாக அவங்க அதற்காக தங்களுடைய வார்த்தைகளை பணித்து அந்த ஹதீஸ கேட்க வேண்டும். ஹதீஸுக்கு முன்னால் நீங்க சத்தமோடு பேசவும் கூடாது ஹதீஸுடைய மஜ்லிஸ்ல. இது இந்த ஆயத் இப்படி சத்தமாக பேசுவதை தடுத்திருக்கிறது என்பதாக சொல்லி இருக்கிறாங்க. அவர் ஹதீஸ் வாசிக்கப்படுகின்ற போது அது ரேடியோல போகக்கூடிய ஹதீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆள் வாசிக்கலாம். குரானுடைய வசனம் என்றால் அதை விட மிச்சம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இதா குறையால் குரான், குரான் ஓதப்பட்டால் நீங்க அதுக்கு காது தாழ்த்துங்க. குரானை நாங்க போட்டு வச்சுட்டு வாகனத்துல போறோம், அல்லது குரானை போட்டு வீட்டுல வச்சுட்டு எங்க வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது அதபுக்கு நேர்மாற்றமானது. நபி அவங்களுடைய மஜ்லிஸ்ல ஹதீஸ் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்குது, நாங்க வேற ஏதோ ஒரு கர்மத்துல இருக்கிறோம் என்றால் இது அதபுக்கு நேர்மாற்றமானது. ஏன் வாசிக்கப்படுகிறது ஓதப்படுகிறது என்றால் எங்கட தேவை நாங்க காசாழ்த்தி கேட்கணும், அல்லது நாங்க அந்த கர்மத்திலிருந்து நாங்க தூரமாக இருக்கணும். இதை போட்டு வச்சுட்டு நாங்க எங்கட வேலையை பார்க்கிறோம் அல்லது வேற ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கிறோம், கவனம் செலுத்தாமல் இருப்பது அதபுக்கு மாற்றமானது. எங்கட தூலமாக்கள் இந்த விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். பல கண்ணுங்கருத்தமாக இருக்கணும், அதுக்காக நாங்க போடாம விடுறது இல்ல, அதை போட்டு நாங்க செவிம் எடுக்கணும். அதுல மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறான், நீங்க உங்களோட சத்தத்தை உயர்த்தினா உங்களோட அமல்களுடைய கூலிகள் எல்லாம் வீணாகி போயிடும், அழிந்து போய்விடும். என்ன அர்த்தம் என்றால், நீங்க அதாவது நபி அவர்களை தாழ்வாக கருதி உங்களோட சத்தத்தை உயர்த்தினால் நபியவங்களை தாழ்வாக கருதி இஸ்திஃபார் இஸ்திஹ்ஸா தாழ்வாக கருதி சத்தத்தை உயர்த்தினா நீங்க குஃப்ருடைய அந்தஸ்துக்கு போயிட்டுருவீங்க, அதாவது குஃப்ருடைய ஸ்தானத்துக்கு நீங்க போயிட்டுருவீங்க. அதனால உங்களோட அமல்கள் எல்லாமே அழிந்து போய்விடும். மிக கண்ணியமாக மரியாதையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது ஹதீஸ்கள் வந்து கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்கிறது இந்த வசனத்துல உணர்த்தப்பட்டிருக்குது. நாங்க ஏதாவது ஒரு ஹதீஸ, அதாவது சிலர் இருக்கிறாங்க சில வார்த்தைகளை என்ன தங்களை அறியாம ஹதீஸ விமர்சிக்கக்கூடிய சில வார்த்தைகளை சொல்லிடுவாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது குஃபுருக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். ஹதீஸ் வந்திருக்கிறது, இன்ன ரஜுலுல யதகல்லமு பிகலிமா, ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், அவர் அந்த வார்த்தையை பத்தி கணக்கும் எடுத்திருக்க மாட்டார், லா யுல்கி லஹா பால, இந்த வார்த்தையுடைய பாரத்தை அவர் விளங்கி இருக்க மாட்டார். அதனால ஆனாலும் அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை பொருந்தி அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவார். ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுவார், அவர் அந்த வார்த்தையுடைய பாரத்தை அவர் விளங்கி இருக்க மாட்டார், அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர் நரகத்துக்கும் அனுப்பி விடுவார். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், சில வார்த்தைகள் எங்களை குஃப்ருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கும். ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகின்ற போது அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வருமா, அல்லது இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இல்லை இது என்று சில சில வார்த்தைகள் பேசப்படுறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்க எத்தனையோ வருஷங்கள் செஞ்ச அமல்களை வீணாக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிரு. சில ஹதீஸ்கள் எங்களோட அறிவுக்கு படலைங்கிறதுக்காக, எங்களோட அறிவுக்கு விளங்கலைங்கிறதுக்காக, அது இதெல்லாம் எங்களுக்கு என்று சில பாரதூரமான வார்த்தைகள் வெளியாகுவது, அல்லது விஷயம் தெரியாம எங்களோட மனைவி மக்கள், எங்களுக்கு தெரிஞ்ச கூட்டாளிமார், அல்லது ஜோக்காக சில ஹதீஸ்களை சில நேரம் வந்து என்ன ஒரு தமாசாக சில வார்த்தைகளை பேசிடுவாங்க. மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எச்சரித்திருக்கிறான், உங்களோட அமல்கள் வீணாகி போய்விடும். மிச்சம் கண்டிப்பாக நாங்கள் பேசுகிற வார்த்தைகள்ல மிச்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிறத இந்த சூரா சொல்லி இருக்கிறது. அதே போல் அல்லாஹு தஆலா கூட்டத்தார போற்றி இந்த சூறாவை முடித்து, அதாவது இந்த சூறாவை சொல்லி இருக்கிறான், அதாவது தங்களுடைய வார்த்தைகளை நபி அவங்களுக்கு முன்னால, நபி அவர்களுடைய வார்த்தைக்கு முன்னால தாழ்த்தி பேசக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் தக்வாவுக்காக. ஆகவே யார் கண்ணியத்திற்காக தன்னுடைய வார்த்தைகளை பணித்து பேசுறாங்க, ஹதீஸ் சொல்லப்படுகின்ற போதே அல்லாஹ் ரசூலுடைய வசனங்கள் குத்துபாவுல ஏதாவது ஒரு பயான்ல அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில தன்னை வந்து சேருகின்ற போது தான் மௌனமாகி அந்த வசனத்துக்காக தன்னுடைய மரியாதையை முற்படுத்துகிறார், இது இவருடைய தக்வாவுக்கு அடையாளம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். சுப்ஹான் அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனத்துக்கு என்ன சொன்னார்கள், இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் ரகசியம் பேசுவதை போலதான் பேசுவேன், சட்டத்தை தாழ்த்தி பேசுறது, இது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு அதாவது சூரா அதாவது லுக்மான் சூராவுல சில வசனங்கள் அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்ற போது மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே, குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய விஷயம், மகனே உன்னுடைய சத்தத்தை நீ தாழ்த்தி கொள்வாயாக, ஏனென்றால் சப்தங்கள்ல மிக அருவறுக்கத்தக்க சப்தம் கழுதையுடைய சப்தமாகும். நாங்க இன்னொரு ஆளோட பேசுறோம், போன் பேசுவதாக இருந்தாலும் சரி, எந்த அளவு சப்தம் எங்களுக்கு தேவையோ அந்த அளவு சப்தத்தோட பேசுறது இது அவருடைய மரியாதைக்கு அடையாளமாக இருக்குது. சத்தத்தை தாழ்த்தி தேவையான சத்தத்தோட பேசுறது, வீட்டுல பேசுறாரு அல்லது நண்பர்களோட பேசுறார், ஒரு மஜ்லிஸ்ல பேசுறார், பள்ளிவாசல்ல பேசுறார், எங்க பேசுவதாக இருந்தாலும் சத்தத்தை தாழ்த்தி பேசுவது தக்வாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அவர்களுடைய ஹதீஸ் வாசிக்கப்படக்கூடிய நேரத்துல தங்களுடைய சத்தங்களை தாழ்த்திக் கொள்வது. ஆக அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கமுள்ள பண்புள்ளவர்களாக எங்களை ஆக்கி தந்தருள்வானாக. இந்த சூறாவை போயிட்டு நீங்க அதனுடைய தர்ஜமாவை எடுத்து பாருங்க, பெருமதியான ஒரு 45 நிமிடம் கிட்டத்தட்ட முக்காவை நீங்க கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொஞ்சம் போயிட்டு 49வது சூறா ஒரு தர்ஜமா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில எடுத்து அமைதியாக உட்கார்ந்து இந்த சூறா எனக்கு என்ன பாடத்தை சொல்லி தருது கொஞ்சம் எடுத்து வாசிச்சு பாருங்க. நீங்க வாசிக்க கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தை, ஒரு நண்பன் ஒரு கடிதத்தை எங்களுக்கு எடுத்து அனுப்பியிருந்தா எவ்வளவு ஆர்வத்தோடு எடுத்து விரிச்சு பார்ப்போம். போன்ல ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்குது, அனுப்பின ஆளை பார்க்கிறோம், முக்கியமான ஒரு ஆள், என்ன சரியோ தெரியாது, எவ்வளவு ஆசையோடு அதை எடுத்து நாங்கள் படிச்சு பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான், ஒரு அறிவை தந்திருக்கிறான். வாழ்க்கையில உங்களோட சந்தோஷம் உங்களோட வெற்றி இதுலதான் இருக்குது. கொஞ்சம் எடுத்து திரட்டி பாருங்க, அது சந்தோஷத்துடைய முதலாவது படி. நீங்க தேடி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்குரிய அந்த தீர்வு நீங்க பார்க்கிற ரெண்டு வசனத்திலையும் இருக்கலாம். பல ரகசியங்கள் இருக்குது, மனதுக்கு ஆறுதலாக அமைதியாக இருக்கக்கூடியது. எடுத்து புரட்டி பாருங்க, அல்லாஹு தஆலா பல விளக்கங்களை தருவான், அமலுடைய பாக்கியத்தை தருவான். இந்த சூராவை முழுக்க வாசிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தா இன்ஷா அல்லாஹ், அஸ்அலுல்லாஹ் தௌஃபீக். அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாங்கள் என்னுடைய ஏனைய ஆதாபுகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய குர்ஆன விளங்கி இக்லாஸோட அமல் செய்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அவனுக்கு பொருத்தமான அவனுடைய அவனுக்கு விருப்பமான உள்ளங்களை சுமந்த அடியார்களாக எங்களை ஆக்கி தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை போக்குவாயாக. நல்ல குணம் படைத்தவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. ரஹ்மானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நல்ல துஆக்கள் நீ எங்களுக்கு பண்ணி தந்தருள்வாயாக. என்ன ஷர்ர்களை விட்டு பாதுகாப்பு கொண்டார்களோ அத்தனை ஷர்ர்களை விட்டு நீ எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. என்ன சொல்கிற தௌசனி எங்கள் அனைவருக்கும் நசீவாக்குவாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். For more lectures visit slhub.com.